வணக்கம் பிரேம்.
வணக்கம்.
நாளை அதாவது சனிக்கிழமை உள்ளூராட்சி சபை தேர்தல் இலங்கை முழுவதும் நடைபெறுகின்றது. இந்த முறை வந்து ஏனைய காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது சற்று ஒரு வித்தியாசமான முறையில் புதிய ஒரு முறைமையின் கீழ் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுகின்றது இல்லையா? அந்த புதிய முறை என்ன என்று சொல்லி எங்களுக்கு விளக்க முடியுமா?
1978 அரசியலமைப்பின் பின்னர் எல்லா தேர்தல்களுமே பிரதிநிதித்துவ முறையில் அமைந்த தேர்தலாகத்தான் இருந்தன. அது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், மாகாண சபை தேர்தலாகட்டும், உள்ளூராட்சி சபை தேர்தலாகட்டும், எல்லா தேர்தல்களுமே பிரதிநிதித்துவ முறைமையின் அடிப்படையிலே உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற தேர்தல்களாக அமைந்தன. அதாவது கட்சிகள் பெறுகின்ற ஒட்டுமொத்த வாக்குகளுக்கு ஏற்ப அவற்றுக்கான ஆசனங்கள் பிரித்து வழங்கப்படுகின்ற ஒரு முறைமை இருந்தது. இந்த தடவை அந்த தேர்தல் முறைமையிலே மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 78க்கு முன்னர் இருந்தது போன்று தொகுதிவாரி பிரதிநிதித்துவம், அதாவது சிம்பிள் மஜோரிட்டி என்று சொல்கிற இலகு பெரும்பான்மை ஊடாக வெற்றி பெறுகின்ற ஒரு முறைமையும், அதே நேரத்திலே சிறுபான்மை கட்சிகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையிலான பிரதிநிதித்துவ முறையில் அமைந்த தேர்தலையும் கொண்டு ஒரு கலப்பு தேர்தல் முறைமை இந்த தடவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு தேர்தல் முறைமையினுடைய முதலாவது தேர்தலாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அமைந்திருக்கிறது. அதாவது 78க்கு முன்னரான தொகுதிவாரி தேர்தல் முறைமையும் 78க்கு பின்னரான பிரதிநிதித்துவ தேர்தல் முறையும் கலந்ததான ஒரு புதிய தேர்தல் முறை இந்த தடவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தொகுதிகளிலும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். பின்னர் அவற்றின் ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையிலும் அவர்களுக்கான ஆசன ஒதுக்கீடுகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த தேர்தலில் இருக்கின்ற வித்தியாசம்.
சரி, விடிந்தால் தேர்தல், அங்குள்ள கள நிலவரம், குறிப்பாக வடக்கின் கள நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது?
நேற்று மாலை 7 மணியோடு தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வந்துவிட்டன. என்றாலும் ஆங்காங்கே மழை விட்டும் தூவான மோயாதது போன்று தங்களுடைய கட்சிகளை அல்லது தங்களை வெற்றி பெற செய்வதற்கான முனைப்பிலே வேட்பாளர்களும் கட்சியினுடைய உறுப்பினர்களும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சியினரும் மற்ற கட்சியினருடைய பரப்புரை உத்திகளை முறியடிப்பதிலும் தங்களை வெற்றி பெற செய்வதற்கு நூதனமாக என்ன முறைமைகளை கையாளலாம் என்பதிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்ற நேர பகுதி இது. இது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதனால் தொகுதிகள் நிறைய இருக்கின்றன. வடக்கிலே மட்டும் 34 உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடக்கிறது. ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலும் ஆக குறைந்தது 8 முதல் அதிகளவாக 30 வரையான தொகுதிகளும் ஆசனங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஸோ அதனாலே அது ஒரு மிக பரவலான மிக பெரிய தேர்தல் இது. அதனாலே கட்சிகள் ஒரு குவிந்த பரப்புரை கூட்டங்களை அல்லது பரப்புரை நடவடிக்கைகளிலே ஈடுபட்டன என்று சொல்ல முடியாது. குறுகியதான அந்தந்த வட்டாரங்களுக்குள்ளே பரப்புரைகள் இடம்பெற்றிருந்தன. தேர்தல் ஆணைக்குழு இம்முறை இந்த பரப்புரையிலே இறுக்கமான கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்திருந்தது. இந்த தேர்தல் 2 விஷயங்களிலே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒன்று, அரசியல் தீர்வு. அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தற்போதைய போக்கு, இந்த கொழும்பிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய ரணில் மற்றும் மைத்திரி அரசாங்கத்துடன் சேர்ந்து அல்லது அவர்களோடு கூட்டாக பயணித்து ஒரு அரசியல் தீர்வை எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய போக்கு பலத்த விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது இந்த தேர்தலிலே. அந்த போக்குக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கடந்த மாகாண சபை தேர்தல்களிலும் கூட இந்த போக்கை காண முடிந்தது. அந்த போக்கு இன்னும் கொஞ்சம் சற்று பலப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த பரப்புரை கூட்டங்களிலே. 2வது விடயம், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அல்லது ஒரு மாற்றாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அது இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் பேரவையாக ஒரு பேரின் கீழே கூட்டாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு போட்டியிடுகின்றது. அந்த கட்சி 2009 விடுதலை புலிகளினுடைய ஆயுத போராட்டம் இடைநின்று போனதன் பின்பாக அந்த கட்சி மிக கீழ்மட்டத்திலே இறங்கி ஒரு தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒரு நிலைமை இருப்பதனாலே இங்கே வழக்கமாக இருக்கின்ற கொழும்பை தளமாக கொண்ட தேசிய கட்சிகளுக்கும் தமிழர் தரப்பு என்கிற ஒரு ஒரு இரண்டு பக்கத்துக்கு இடையிலான ஒரு மோதல் இல்லாமல் இந்த தடவை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஒரு தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாகவும் பரிணமித்திருந்தது. வெறுமனே அது ஒரு ஒரு போட்டியாக மட்டும் இல்லாமல் சில சில இடங்களிலே அது ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக கூட இருந்தது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலே கொண்டு வரப்பட்ட முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாறான ஒரு கருத்து நிலைப்பாடோடு இப்போது தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வருபவர், அவரை முதன்மைப்படுத்தி அவருக்கு ஆதரவாக என்று சொல்லிக்கொண்டு வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் விவசாய அமைச்சரும் ஊழல் குற்றச்சாட்டிலே பதவியில் இருந்து விலக வேண்டியவராக ஆன ஒரு அமைச்சராகவும் இருந்த ஐங்கரநேசன் அவர்கள் சுயேச்சை குழு ஒன்றை இறக்கியிருக்கிறார். அந்த சுயேச்சை குழு முதலமைச்சரையும் ஐங்கரநேசனையும் மையப்படுத்தியதான ஒரு அரசியல் களத்தை, தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்கள் தனி வழியே சென்றால், இந்த கட்சிகளை விட்டு விலகி தனித்து நின்றால் தங்களுக்கு ஒரு ஆதரவு தளம் கிடைக்குமா இல்லையா என்கிற ஒரு பரிச்சார்த்த நகர்வை இந்த தடவை மேற்கொண்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு விடயங்களுக்கும் களம் அமைத்து கொடுத்திருப்பதாக இந்த தேர்தல் வந்திருக்கிறது. மற்றொரு விடயம், நீண்ட காலமாக ஒரு ஜனநாயக சூழலிலே நடந்த தேர்தல்களின் போது உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே மாமனும் மச்சானும் மாறி மாறி வெவ்வேறு கட்சிகளிலே போட்டியிட்டார்கள். அவர்களுக்கு இடையில் இதனால் குடும்ப சண்டைகள் நீங்காத பகைகள் எல்லாம் வந்தன என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சங்கியாலியானுடைய கதைகளிலே பார்த்திருக்கிறோம். அது போன்றதான முற்றுமுழுதாக அப்படி சொல்லிவிட முடியாவிட்டாலும் அந்த அந்த நிலைமைக்கு திரும்புவதற்கான அறிகுறிகளையும் இந்த தேர்தலிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் பல்வேறு வகையிலே இந்த தேர்தல் களம் ஒரு மாறுபட்ட நிலையில் தான் இருக்கிறது.
நிறைவாக, வடக்கில் வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலில் யாருக்கு அதிகம் காணப்படுகின்றது?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலத்த விமர்சனங்களை சந்திக்கிறது என்பது களத்திலே உண்மையான விஷயம். மக்களிடம் கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருந்து அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நியாயமாக நடந்து கொள்கிறதா என்கிற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விமர்சனம் மக்களுக்கு இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. ஆனால் அந்த அந்த ஒரு நிலைமை மட்டுமே ஏனைய தரப்பினருக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்று சொல்வதற்கும் இல்லை. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கணிசமான அதிருப்தி அதற்கு மாறான தரப்புகளுக்கு ஒரு குவிந்த ஆதரவாக சேரும் என்று சொல்லக்கூடிய கள நிலைமையை இங்கே அவதானிக்க முடியவில்லை. தேர்தல் அவதானிகள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற இரண்டு விடயங்கள், ஒன்று மக்கள் வாக்களிப்பிலே ஆர்வமின்றி வாக்களிப்பில் இருந்து விலகி இருக்கக்கூடும் என்பது, இரண்டாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதான அதிருப்தி வாக்குகள் கொழும்பை தளமாக கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஜேவிபி போன்ற கட்சிகள் உட்பட பல கட்சிகளுக்கு சிதறி செல்லும் சூழல் தான் இருக்கிறது என்பதனால் கூட்டமைப்புக்கு மாற்றான ஒரு பெரும் சக்தியாக எந்த ஒரு தரப்பும் எழுந்து நிற்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அத்தகைய ஒரு கவர்ச்சிகரமான கூட்டணியோ அல்லது தலைவர்களோ எதிர்த்தரப்பிலே இல்லை என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அதனால் பெரும்பாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பே இந்த தேர்தலிலும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு அல்லது குறைந்தபட்சம் முன்னணியிலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன.
மிக்க நன்றி பிரேம். உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்த தகவல்களை தெளிவாக விளக்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி. நன்றி ரேணா.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil